மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் இரண்டாவது மூன்றாவது வசனங்களை வாசிக்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள்.
நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அதற்கு
நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்
என்கிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார்.
ஏசா
யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ?
ஆகிலும்
யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை
வனாந்தரத்திலுள்ள
வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன்.
இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆனாலும் இந்த இடத்தில் அவர் சொல்லுகிற சில காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்மளை நேசிக்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஆண்டவர் நம்மை சிநேகித்தேன்னு சொல்றார். எப்படி சிநேகித்தீர்? ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். ஆனால் அதே நேரத்தில் அவர் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி நம்ம சாதாரணமாக மெத்தனமாய் நாம் இருந்துவிட முடியாது. இங்கே ஆண்டவர் அதற்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ரெண்டு பேரும் பிரதர்ஸ். ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே பெற்றோருக்கு பிறந்த சகோதர சகோதரர்களாய் இருந்தாலும் கூட, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன்கிறார். ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறவர். ஆனால் இந்த இடத்தில் ஒரே வீட்டில் பிறந்த ரெண்டு பிள்ளைகளுக்குள் ரெண்டு வித்தியாசத்தை ஆண்டவர் சொல்றார். யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில் அவனை நான் வெறுத்தது மட்டுமல்ல, அவன் குடியிருந்த பகுதியை கர்த்தர் முற்றிலுமாக அவனுடைய மலைகள் பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்மங்களின் தாவும் ஆக்கினேன். அவனுடைய குடியிருப்பு வலு சர்பங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடமாக நான் மாற்றி போட்டேங்கிறார். யாருமே குடியிருக்க முடியாது. ஒருமுறை நான் ஒரு டிஸ்கவரி சேனல் ஒரு புரோகிராம் பார்த்துட்டேன். ஒரு சின்ன தீவு, பெரிய தீவில் ஒரு சின்ன தீவு தான். அந்த தீவிலே ஒரு மனுஷர் கூட கிடையாது, ஆட்கள் இல்லை. அந்த இடத்துல போய் வீடியோ ஷூட் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும், ஆனால் அந்த இடத்துல முந்தி குடி இருந்திருக்கிறாங்க, எங்கு பார்த்தாலும் பாம்புகள். இப்ப அந்த தீவு அதுல சில கட்டிடங்கள்லாம் இருக்குது, ஜனங்க ஒரு காலத்தில் குடியிருந்திருக்கிறாங்க. ஆனா இப்பொழுது அந்த தீவை போய் பார்க்கும் பொழுது மனுஷனே வாழ முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. எங்கு பார்த்தாலும் பாம்புகள். அவங்க போய் அப்படி ஷூட் பண்றாங்க. இவங்க அந்த இடத்துல வாங்க போயிருக்கிறாங்க. மரங்களை காமிக்கிறாங்க, மரம் எல்லாம் பாம்பா தொங்கிட்டு இருக்குது. கட்டடங்களை பாக்குறாங்க, கட்டடங்கள்லாம் அப்படியே நெளிச்சிட்டு இருக்குது. எங்கு பார்த்தாலும் பாம்புகள், எல்லா இடத்துலயும் பாம்புகள், ஏராளமான எண்ண முடியாத பாம்புகள் எங்க அப்படியே நெளிச்சிட்டு இருக்குது. கட்டடம் இருக்குது, மனுஷன் ஏற்கனவே குடியிருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது மனுஷரே குடியிருக்க முடியாத ஒரு நிலைமைக்குள் பாம்புகளின் கூடாரமாக அந்த தீவு மாறிவிட்டது. இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு அது எந்த அளவுக்கு புரியாது. ஆனால் அந்த விஷயம் நான் பார்க்கும்போது இது உண்மை என்பது புரிகிறது. அப்படி இருக்குது, நிஜமாவே இருக்குது. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்மங்களின் தாவுமாய் ஆக்கினேன். வெறும் பாம்புகளுக்கான இடமா, வலு சர்மத்துக்குரிய இடமா மாத்திட்டேன். அவன் குடியிருப்பே சாபமாய் போச்சுங்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் யாக்கோபு ஏசா, ஆனா ஒருத்தனை ஆண்டவர் சிநேகிச்சேங்கிறாரு, இன்னொருத்தனை ஆண்டவர் நான் வெறுக்கிறேங்கிறார். ஏன் ஆண்டவர் ஏசாவை வெறுக்க வேண்டும்? ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் தானே, ஏன் அவனை வெறுக்கணும்? வேதத்தில் பார்க்கும் பொழுது பல சம்பவங்கள் என்னைக்குமே ஃபர்ஸ்டை விட செகண்ட் ஆண்டவர் சூஸ் பண்றது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். அப்போ அவனை ஆண்டவர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார். ஏன் இது நடந்துச்சு? அவனுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம்னா அதுக்கு காரணங்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா என்னைக்குமே கர்த்தர் காரணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஒரு காரணம் இருக்கணும். அப்ப இன்றைக்கு இவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம கவனித்து பார்த்தால், ஏசா ஏன் ஆண்டவருடைய வெறுப்புக்குள்ளானான், ஏன் ஆண்டவருடைய வெறுப்பை அவன் சம்பாதித்தான் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் ஆண்டவருடைய வெறுப்பை நாம் சம்பாதித்து விடக்கூடாது. அதற்காகத்தான் இதை இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் கவனிக்கணும். எடுத்துக்கொள்வோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான்
யாக்கோபு
குணசாலியும்
கூடாரவாசியுமாயிருந்தான். இங்கே பார்க்கும்பொழுது ரெண்டு பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இங்கே ஈசாக்கு ரெபேக்காள் என்ற தம்பதிகள், இவர்களுக்கு திருமணமாகி அநேக நாட்கள் பிள்ளை இல்லாதது இருந்தது. அதன் பிறகு அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குழந்தைகளை கர்த்தர் உண்டாக்கினார். குழந்தைகள் பிறக்கிறதற்கான அதற்கு முந்தின காலத்திலே இந்த ரெபேக்காளுக்கு வித்தியாசமான சில பிரச்சனைகளை அவள் உணர்கிறாள். அதனால் இது எப்படி இருக்குமோ அப்படின்னு போய் ஆண்டவரிடத்தில் அவள் விசாரிக்கிறான். இன்னைக்கு மாதிரி கைனகாலஜிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. செக் பண்ணி சொல்றதுக்கு யாரும் கிடையாது, ஸ்கேன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவளுக்கு எல்லாமே ஆண்டவர் தான். நேர ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே இது என்ன, இது ஏதோ வித்தியாசமா இருக்கிறது. உடனே ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி சொல்றார், உனக்குள்ள ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறது. ஆண்டவர் உடனே ஸ்கேன் பண்ணி சொல்ற, ரெண்டு பிள்ளைகள் இருக்கு, ரெண்டுமே ஆண் பிள்ளைகள். அதையும் சொல்லிட்டார் ஆண்டவர், இன்னைக்கு சொல்லக்கூடாது, அன்னைக்கு ஆண்டவர் அதையும் சொல்லிட்டார், ரெண்டுமே ஆண் பிள்ளைகள். அது மட்டும் சொன்னது இல்லாம அந்த பிள்ளைகளுடைய ஹிஸ்டரியும் சொல்லிட்டார், இந்த பிள்ளை இப்படி இருக்கும், மூத்தது இப்படி இருக்கும், இளையது இப்படி இருக்கும், ஹிஸ்டரியும் சேர்த்து சொல்லிட்டாரு. யாருமே சொல்ல முடியாது, எந்த லாக்கும் சொல்ல முடியாத காரியத்தை ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டார். எத்தனை பிள்ளைங்கிறதையும், அது என்ன பிள்ளைங்கிறதையும், அவருடைய ஃபியூச்சரையும் எல்லாத்தையும் கத்தர் பிட்டு பிட்டு வச்சுட்டார். அதன் பிறகு அந்த பிள்ளைகள் பிறந்தது. பிறந்த பிறகு ரெண்டு பேருமே ரெண்டு வித்தியாசமான குணாதிசயங்கள் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம், டோட்டலா வித்தியாசம். அப்பியரன்ஸ்லயும் சரி, சுபாவத்திலையும் சரி, ரெண்டுமே வித்தியாசம். மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாயிருந்தான். 25 வசனம் சொல்லுகிறது, மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம் அங்கி போர்த்தவன் போல வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். 20 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிற இந்த பிள்ளைகள், 40 வயசுல ஈசாக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த பிள்ளைகள் பிறக்கும் போது அவனுக்கு 60 வயசு, 20 வருஷத்துக்கு பிறகு பிறந்துச்சு. ஏசா பார்க்கறதுக்கே நல்லா இருந்திருக்கிறான் நினைக்கிறேன். நல்ல வெள்ளையா இருந்தானா? யாக்கோபு கருப்பா இருந்திருக்கிறான், ஏசா நல்ல வெள்ளையா இருந்திருக்கிறான். ஏசா ஃபேராவும் உடம்பெல்லாம் முடி இருந்தான், வித்தியாசமா இருந்தான். யாக்கோபு கருப்பா சாதாரணமா இருந்தான். நிறமே வித்தியாசம், ஸ்ட்ரக்சர் எல்லாமே வித்தியாசமா இருந்திருக்கிறாங்க. வளரும் பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனாயிருந்தான், திறமையான வேட்டைக்காரனாக இருந்தான், வன சஞ்சாரியாயிருந்தான், காட்டிலேயே வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் யாக்கோபு குணசாலியாயிருந்தான், நல்ல ஒரு அமைதியான ஒரு ஃபேமிலி ஓரியன்டா இருந்தான், கூடாரவாசியாயிருந்தான், வீட்டிலிருந்து மற்ற காரியங்கள் எல்லாம் கவனிக்கிறவனாய் அவன் காரியம் இருந்துச்சு. ரெண்டு பேருமே வித்தியாசமா இருந்தது. இப்ப இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த ஏசாவை வெறுப்பதற்கு காரணம் என்ன? 28 வசனத்தை வாசிக்கலாம்.
ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது, ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசியாய் இருந்தபடியினால் இருந்ததினாலே,
ஈசாக்கின் வாய்க்கு ருசியாய் இருந்ததினாலே
ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான்,
ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான்
ரெபேக்காலோ,
ரெபேக்காலோ
யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தான்,
யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தான். இந்த ஏசா வேட்டையில் வல்லவனாயிருந்து அநேக காரியங்களை வேட்டையாடி அதையெல்லாம் கொண்டு வந்து தன் தகப்பனுக்கு ருசியாய் அவன் சமைத்து கொடுக்கிறவனாயிருந்தான். ஈசாக்குடைய வாய்க்கு அது ருசியா இருந்தது. அதனாலே தகப்பனாகிய இந்த ஈசாக்கு அவன் மேல் பட்சமாயிருந்தான். இந்த ஏசாவுடைய வாழ்க்கையிலே அவன் பார்க்கிறான், தன் தகப்பனாகிய ஈசாக்கு பெரிய சொத்துள்ளவன், ஏராளமான ஆஸ்தி இருக்கிறது. அதனாலே அந்த தகப்பனை பிரியப்படுத்துகிற விதத்தில் வேட்டையாடி நல்ல மிருகங்களை கொண்டு வந்து அவன் வாய்க்கு ருசியாக சமைத்து அந்த தகப்பனுக்கு பிரியமானவனாக இவன் தன் வாழ்க்கையை அவன் வைத்துக் கொண்டான். ஆனா யாக்கோபு அதெல்லாம் நினைக்கல. தகப்பனை எப்படி பிரியப்படுத்தி அவருக்கு வேண்டிய ருசியுள்ள பதார்த்தங்களை கொடுத்து அவரை அப்படியே கவர் பண்ணி வச்சிருந்தான். இந்த ஏசா இப்படி செய்வதற்கு காரணம் என்ன? தகப்பன் அவனை நேசித்தானா? ஏன்னா இந்த உணவு நல்ல விதவிதமா தகப்பனுக்கு இவன் கொடுக்கறதுனால தகப்பன் இவனை நேசிச்சான். ஏன் இவன் இப்படி செய்யணும் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இந்த ஏசாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இவன் அந்த குடும்பத்திலே சேஷ்டபுத்திர பாகத்திற்கு சொந்தக்காரன். சிரேஷ்டபுத்திர பாகம் என்றால், ஒரு குடும்பத்திலே ரெண்டு பேர் இருக்கிறார்கள் என்றால் அதை சொத்துக்களை மூன்றாய் பிரித்து ஒருவனுக்கு இரண்டு பங்கும், மூத்தவனுக்கு இரண்டு பங்கும், இளையவனுக்கு ஒரு பங்கும் கொடுப்பது அந்த நாட்களுடைய வழக்கம். அதனால ஏசாவுக்கு ரெண்டு பங்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் இருந்தது. யாக்கோபு இளையவன், அவனுக்கு ஒரு பங்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் இந்த ஏசாவுடைய வாழ்க்கையில பார்ப்பீர்கள் என்றால் அவன் தகப்பனுடைய ஆஸ்தியை அவன் பெறுவதற்கு அந்த தகப்பனிடத்தில் அவன் அவரை எவ்வளவு தூரம் பிரியப்படுத்தி அவருக்கு ருசி உள்ளதை கொடுத்து அவருக்கு ஏற்ற மாதிரி தன் வாழ்க்கையை வைத்துக் கொண்டிருந்தான். இது அவனுடைய வாழ்க்கையில கடைசியில் சில காரியத்தை பார்த்தாங்களானால் அவன் எவ்வளவு தூரம் அதுல பிரியமா இருந்தான் என்பது உங்களுக்கு தெரியும். 27 அதிகாரத்தை திருப்போம், 34 வசனத்தை வாசிக்கலாம்.
ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே,
ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே
மிகவும் மனம் கசந்து,
மிகவும் மனம் கசந்து
உரத்த சத்தமிட்டு அலறி,
உரத்த சத்தமிட்டு அலறி
தன் தகப்பனை நோக்கி,
தன் தகப்பனை நோக்கி,
என் தகப்பனே,
என் தகப்பனே,
என்னையும் ஆசீர்வதியும் என்றான்,
என்னையும் ஆசீர்வதியும் என்றான்.
அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து,
உன் சகோதரன் தந்திரமாய் வந்து
உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் என்றான்.
36
அப்பொழுது அவன் பெயர் யாக்கோப் எனப்படுவது சரியல்லவா? இதோட இரண்டு தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி,
இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான் என்று சொல்லி
நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்று,
ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையான்னு கேட்டான். 38 வசனம்,
ஏசா தன் தகப்பனை நோக்கி,
என் தகப்பனே,
இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி, ஏசா சத்தமிட்டு அழுதான்.
இங்கே பார்க்கும் பொழுது இவனுடைய கவனம் ஃபுல்லா இது ஆசீர்வாதத்தின் மேலேயே இருக்குது. என்னையும் ஆசீர்வதியும் சத்தமிட்டு அழுதானாம். அவன் அலறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஏசாவுடைய கவனம் எல்லாம் இந்த சொத்து, இந்த காரியத்துல தான் கவனமா இருந்துச்சு. சொத்து, தகப்பனுடைய சொத்து, அது கை நழுவி போகுது என்று உடனே அலறுகிறான், கதறி கதறி அழுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகள் நம்ம ஒன்னு தெரியணும், ஆண்டவர் நம்மை நேசிக்கணும்னா நம்முடைய இருதயம் எதன் மேல் பற்றுதலா இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் முக்கியம். கர்த்தர் நமக்கு சுதந்திரம், அவர் தான் நமக்கு சொத்து, அவர் தான் நமக்கு ஆஸ்தி, அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாயிருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரையே நம் ஆஸ்தியாய் வைத்து அவர் மேலேயே நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்க வேண்டுமே தவிர, உலக காரியத்திற்காய் முழுக்க முழுக்க அந்த நோக்கத்தோடையே நாம் இருப்போம் என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்காது. உலக ஆசீர்வாதம் நமக்கு அவசியம் வேணாம் சொல்லுறேன். உலக காரியத்துக்காக நம்ம உழைக்கணும், கண்டிப்பா உழைக்கணும், நம்ம வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். உலக ஆஸ்திகள் நமக்கு தேவை, உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகத்தின் நன்மைகள் நமக்கு தேவை, இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவரை ஏன் பின்பற்றுகிறோம் அப்படி நம்ம கேட்டோம்னா, ஆண்டவரை பின்பற்றுவதற்கான நோக்கம் என்னன்னா, உலகத்தின் காரியத்திற்காக நம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களா இருக்கக்கூடாது. புரியுதா? உலக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஆனால் உலக ஆசீர்வாதத்திற்காக நாம் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு இருதயம் மட்டும் நமக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த நபரை நேசிக்க முடியாது. நம்முடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவர் தான். அவர் நமக்கு வேண்டியதை தருவார். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 10:22 வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய ப்ராஸ்பரிட்டி என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். 10:22,
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார்,
கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நம்மளை ஏழைகளாய் தரித்திரர்களாய் வைக்காது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறார்னா அவனது உலகத்திலே அவனை நல்ல விதத்துல தான் கர்த்தர் வைப்பார். தரித்திரமா, பரிதாபமா, மோசமான நிலைமையிலே எல்லார்ட்டையும் போய் நிக்கிற மாதிரி எல்லாம் கர்த்தர் வைக்கவே மாட்டார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆசீர்வாதத்திலே கர்த்தர் எந்த வேதனையும் இல்லை, ஒரு பரிபூர்ணமாய் கர்த்தர் நமக்கு தரார். நம்ம ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னும் பைபிள்ல ப்ராஸ்பரிட்டி இருக்குது பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. 8:17-18 வாசிக்கலாம்.
என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க
எச்சரிக்கையாயிருந்து
உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக.
அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த
தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர்.
அப்ப பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வைக்கிறவர் ஆண்டவர் இல்ல, நமக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க வைக்கிறார் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆண்டவரை நம்ம வந்து ஆசீர்வாதத்துக்காகவே தேடக்கூடாது. அதுவும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம சத்தியத்தை நம்ம பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்ட் ஆனது. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு கான்செப்ட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, முழுக்க 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 நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல தான் ஆண்டவரை பார்க்கணும் என்பது ஆண்டவருடைய தெளிவான கட்டளை. நோக்கம் சரியா இருக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்முடைய நோக்கம் கரெக்டா இருக்கணும். புரியுதுல, நமக்கு வந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாமல் இருக்க கர்த்தரை தேடக்கூடாது, இல்ல அதுதான் வித்தியாசம். கர்த்தரை தேடினா ஒரு நன்மை குறைவுபடாது என்பது நடக்கிற உண்மை, சத்தியம். ஆனால் நாம் கர்த்தரை பின்பற்றுகிற நோக்கம் அதுவாயிருந்தால் அங்க ஆண்டவருக்கு அது பிடிக்காது. புரியுதுங்களா? எனக்கு ஒரு நன்மை குறைவு இருக்கக்கூடாது என்பதற்காக நம்ம கர்த்தரை தேடினா அது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கிறது, 1 கொரிந்தியர் 15 ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பான அழகான வார்த்தையை பவுல் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கலாம். 15:19
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால்,
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால்,
எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய்
இருக்கிறோம். இல்லையா? இம்மைக்காக மாத்திரம், உலகத்தின் காரியத்திற்காக மாத்திரம் நாம் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் உங்களை மாறி பரிதாபத்துக்குரிய ஆள் யாருமே இல்லை அப்படிங்கிறார் ஆண்டவர். இல்ல அது மாதிரி ஒரு என்ன சொல்றது, அது மாதிரி ஒரு வேதனையானது வேற எதுவுமே இல்லைங்கிறார். அப்ப ஆண்டவரை பின்பற்றுவதன் நோக்கமே மேலானதாக இருக்க வேண்டும். இம்மைக்காக பின்பற்றக்கூடாது. இம்மைக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் தரார், ஆனால் இம்மைக்குரிய காரியத்திற்காய் ஆண்டவரை பின்பற்றாதபடிக்கு நம்ம கண்டிப்பாக ஜாக்கிரதையா இருக்கணும். இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் கர்த்தர் பேர் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் நாம் இருப்போம். அப்போ இந்த ஏசாவுடைய காரியம் பார்த்தீங்கன்னா, அவன் வேட்டையாடி தன் தகப்பனுக்கு பிரியமானதை சமைத்துக் கொண்டு வந்தது நோக்கம் என்ன, தகப்பனுக்கு ருசியுள்ளதை எல்லாம் கொடுத்து 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 எல்லாத்தையும் டோட்டலா அவன் வச்சுக்கொண்டு அவன் நினைக்கிறான். அவனுடைய மைண்ட் செட்டே சரி கிடையாது. அதுதான் முதலாவது காரியம். ஆண்டவர் அவனை வெறுத்ததற்கு காரணம் அவனுடைய நோக்கம் எல்லாம் இதுதான், கர்த்தரை அவன் நினைக்கவே இல்லை. முழுவதுமாய் வேட்டையாடுறதுலேயே வல்லவனாய் இருந்தான், வேட்டையாடிட்டே இருந்தான், வேட்டையிலே வல்லவன். வேட்டை வேட்டை வேட்டை, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேட்டை, ஒரே வேட்டை. கூடாரத்துக்குள்ள வர்றதுக்கு அவனுக்கு டைமே இல்லை. கூடாங்கிறவங்க இது ஜப வாழ்க்கை, ஆண்டவரை தேடுறதுதான் கூடாரம். கூடாரத்துக்குள்ள உட்கார்றதுக்கு நேரமே இல்லை, ஃபுல்லா வேட்டை தான். இல்ல இன்னைக்கு நிறைய நம்ம பேர் என்ன செய்யறோம், வேட்டை வேட்டை வேட்டை, ஃபுல் வேட்டை. வேட்டையாடுறது தப்பு இல்லை, ஆனா கூடாரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். கூடாரத்துக்குள்ள இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் முழுசு நம்ம வேட்டையாடினோம்னா அதுதான் தப்பு. வேலை செய்யறது தப்பு இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணது தப்பே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்காமல் டோட்டலா நம்ம வேலையை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தோம்னா அங்கதான் பிரச்சனை. புரியுதா? நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், 24 மணி நேரம் ஒர்க் பண்றது தப்பு இல்லை, ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க நேரம் இல்லைன்னா அதுதான் அங்கதான் பிரச்சனையே வரும், அதுதான் தப்பு. அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவன் வேட்டையாடி தகப்பனுக்கு பிரியமானதை கொடுத்து எப்படியாக தகப்பனுடைய இருதயத்தை கவர் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நினைச்சான். இந்த காரியம் முதலாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாததா இருந்தது. இரண்டாவது காரியம் வாசிக்கலாம், மறுபடியும் ஆதியாகமம் 25 வருவோம். 33-34 வாசிக்கலாம்.
அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு
ஏசாவுக்கு
அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்.
இரண்டாவது அவனிடத்தில் காணப்பட்ட தப்பான விஷயம், தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இந்த சேஷ்ட புத்திர பாகம்னா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த காரியம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நமக்கு இன்றைக்கு கர்த்தர் சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லுகிறது என்ன என்றால், நித்திய ஜீவன். அதுதான் நமக்கு சேஷ்ட புத்திர பாகம். இந்த ஏசாவுக்கு இந்த சேஷு புத்திர பாகம் நியமிக்கப்பட்டிருந்துச்சு. அவனுடைய பிறப்பின்படியே அவனுக்கு அது சொந்தமாக இருந்துச்சு. ஆனால் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணிவிட்டான். அவன் பிறப்பு நிமித்தம் அவனுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம் சொந்தமா இருந்துச்சு இல்ல, அவன் பிறப்பு நிமித்தம், ஏன்னா முதல்ல பிறந்ததுனால. நம்முடைய மறுபிறப்பின் நிமித்தம் நமக்கு சேஷ்ட புத்திர பாகம் சொந்தமாகுது. ரெண்டுமே பிறப்பு தான். அவனுடைய உலகத்திலே அவன் குழந்தையாய் பிறந்த பிறப்பின் நிமித்தம் அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு உரியதாய் இருந்தது. நமக்கோ நம்முடைய மறுபிறப்பின் நிமித்தம் இந்த சேஷ்ட புத்திர பாகம் நமக்குரியதாய் இருக்கிறது. அப்ப இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்பது நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நமக்கு பரலோகத்தின் நிச்சயத்தை நமக்கு கொடுத்துட்டார். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. நாம் பரலோகத்தின் பிரஜைகளாய் மாறிவிட்டோம். பரலோகம் நமக்கு சொந்தம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய நித்தியம், அதுதான் நம்முடைய எதிர்காலம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ஜாக்கிரதையாய் நம்மிடத்தில் தங்க வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை நம்மிடத்திலிருந்து பிடுங்குவதற்கு பிசாசு தன்னாலான என்ன முயற்சி வேணாலும் செய்வான். நமக்கு எதை வேணாலும் கொடுப்பான், என்ன கேட்டாலும் கொடுப்பான். நீ உன் சேஷ்டபுத்திர பாகத்தை மட்டும் கொடு. இப்ப பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில் இவன் ஒரு கூடாரவாசியா இருந்திருப்பானால் அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கும். ஆனால் இவன் ஃபுல்லா காட்டிலேயே வேட்டையாடி 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 அதே மைண்ட் செட்ல இருக்கிறான். ஒரு நாள் வேட்டையாடி ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கிறான். அந்த களைச்சு போய் அவன் வரும்பொழுது இந்த நாளுக்காக இந்த யாக்கோபு காத்து கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும், இந்த யாக்கோபு இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து அவனுக்கு அதை அவன் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை. ஆனாலும் இந்த யாக்கோபுக்கும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது அவனுக்கு கவனம் இருந்துச்சு. இதுல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்ற ஒரு சிரமமான விஷயம். இந்த பிள்ளைங்க வளர்ந்த போது உங்க தாய் ரெவேகால் சொல்லியிருப்பார், நீங்க ரெண்டு பேரும் அட்டை பசங்கடா, இவன் பிறந்தான், இவன் பிறந்த அதுக்கு பிறகு நீ பின்னாலே நீ பிறந்த, இதெல்லாம் உங்க அம்மா சொல்லியிருப்பார். அப்ப வளரும் பொழுது இந்த சேஷ்டபுத்திர பாகம் இந்த சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பான். கேள்விப்படும் பொழுது யாக்கோபுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சுப்பாருங்க. ஏதோ ஏசா அவனுக்கு முன்னால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தான், இவன் ரெண்டு வருஷத்துக்கு பின்னால பிறந்திருந்தான்னா சரி பரவாயில்ல, அவன் எனக்கு ரெண்டு வருஷம் மூத்த அண்ணன், அவனுக்கு தான் சொத்து, சேஷ்ட புத்திர பாகம், நம்ம கம்ஃபர்டபுளா இருந்திருப்போம், அது அவனுக்கு பெருசா இருக்காது. ஆனா ரெண்டு பேர் ரெட்ட பிள்ளைங்க, உன்னோட தாய் சொல்லியிருப்பான் நீங்க ரெண்டு ரெட்ட பசங்க, அவன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே அவன் பிறந்தானா, நீ அவன் பிறந்த ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீ பிறந்தடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கலாம். இந்த யாக்கோபு என்ன யோசிச்சிருப்பான், சே ஜஸ்ட் மிஸ், ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால பிறந்து அவன் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சொந்தக்காரன் ஆயிட்டான், ரெண்டு நிமிஷம் பின்னால பிறந்து கடைசியில எனக்கு இல்லையே. ரெண்டு வருஷத்துக்கு முன்னால பிறந்தான் அவனுக்கு பெருசா அஃபெக்ட் ஆயிருக்காது. ரெட்ட பசங்க பின்னாலேயே பிறக்கிறான், அவன் பிறக்கிறத குடிச்சு பைபிள போட்டிருக்கு, அவன் காலை பிடிச்சுக்கிட்டே பிறந்தான்னு போட்டிருக்குது. அவன் பிறக்கும் பொழுது அவன் காலை பிடிச்சுக்கிட்டே இவனும் பிறந்தானாம், ரெண்டு நிமிஷம் கூட கிடையாது, ஜஸ்ட் மிஸ். அப்ப இந்த யாக்கோபுக்கு அடடா அப்படி மிஸ் பண்ணிட்டமே, ஒரு சின்ன காரியத்துல போயிடுச்சு, ஒரு நிமிஷத்துல காரியம் மாறி போச்சு. ஆனாலும் இந்த யாக்கோபுடைய உள்ளத்தில் என்னைக்கு இருந்தாலும் இதை தட்டி நம்ம பறிச்சிடணும், நமக்கு கிடைச்சிருக்கணும் ஆனா அவனுக்கு போயிடுச்சு, சரி ஆனா விடக்கூடாது, தட்டி பறிக்கணும். இதேதான் இன்னைக்கு பிசாசு நினைக்கிறான். பரலோகம் உண்மையிலே சொல்ல போனால் லூசிபருக்குரியது, அவன் அங்கதான் இருந்தான், ஆண்டவரோடு இருந்தான், அவனோடு இருந்தான், அவரோடு இருந்தவன், அவனோடு இருந்த தூதர்கள் எல்லாம் அங்கிருந்தவங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில அவன் பெருமை அடைந்ததுனால அவன் தள்ளப்பட்டுட்டான். இப்ப அந்த இடத்துல நம்ம வந்து நிக்கிறோம், அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா கர்த்தர் நம்மள கொண்டு வந்துட்டாரு. அவன் சும்மா இருக்க முடியுமா? அடரா, நம்ம இருந்த இடத்துல, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இந்த மனுஷன் உள்ள பூந்துட்டானே. இவனை எப்படியாகி அவங்ககிட்ட தட்டி பறிக்க வேண்டும். இவன் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு, இவன் பரலோகத்துக்குரியவன் சொல்லி பாட்டு பாடிட்டு, இவன் பரலோகத்துக்குரியவன் சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானே, இவங்கிட்ட நம்ம எப்படி ஆகியும் இந்த சேஷபுத்திர பாகத்தை பிடுங்கணும் என்று சொல்லி பிசாசு நம்மை குறித்து அவன் மிகவும் கவனமாய் நம்ம இடத்துல பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். புரியுதுங்களா? நம்மகிட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை பிடுங்கிறதுக்கு, நம்முடைய பரலோக நிச்சயத்தை பிடுங்கிறதுக்கு, நம்மை நரகத்தில் கொண்டு போகிறதற்கு பிசாசு என்ன வேணாலும் நமக்கு கொடுப்பான், எதை கேட்டாலும் கொடுப்பான். இயேசு கிறிஸ்துகிட்டே அவன் அதுதான பேரம் பேசினான், நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து படிந்து கொண்டால் எல்லாத்தையும் உமக்கு தரேன், என்ன வேணா தரேன், என்னை பணிந்து கொள், எல்லாத்தையும் தரேன். அப்போ பிசாசு இன்னைக்கு நமக்கு அதை சொல்றான், என்னை பணிந்து கொள், நான் சொல்ற மாதிரி நீ நட, என்ன வேணா உனக்கு தரேன், எல்லாத்தையும் உனக்கு தரேன், நான் சொல்ற மாதிரி செய், என்ன பணிஞ்சுக்கோ, நான் சொல்ற மாதிரி செய், எல்லாத்தையும் தரேன், உலகத்தில் உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு ஆத்மாவுடைய வேல்யூ என்னன்றது தெரியும். அப்ப அந்த ஆத்மாவை நரகத்திற்கு கொண்டு போகிறதற்கு அவன் எவ்வளவும் கொடுக்கிறதற்கு பிசாசு ரெடியா இருக்கிறான். ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய ஆத்மாவை. நான் இன்னைக்கு காலையில் சொன்னது போல ரட்சிக்கப்பட்டது நல்லது, ஆனா அந்த ஆத்மாவை கடைசி வரைக்கும் ரட்சிப்புக்குள்ள காத்துக்கொள்வது ரொம்ப 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 முக்கியமானது. பின்மாற்றத்துக்குள் போய்விடாமல் நிலைச்சிருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல யாக்கோபு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. ஆனாலும் அவனுடைய மனசு ஃபுல்லா, ஐயோ நம்ம கை நழுவி போச்சு, கை நழுவி போச்சு. அப்ப பிளான் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான், ஒவ்வொரு நாளும் கவனிச்சுட்டு இருக்கிறான், இந்த ஏசாவை எப்படி தட்டலான்னு அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். ஏசாவை இவன் நோட் பண்ணிட்டே இருக்கிறான் டெய்லி. ஒவ்வொரு நாளிலும் இவன் எப்படி, இவனுடைய மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன பண்றான், வேட்டைக்கு போறான், நல்ல வேட்டையாடி நல்லா களைச்சு எக்ஸாஸ்ட் ஆகி அதுக்கு பிறகு அப்படியே அவன் வந்து வீட்டுக்கு அப்படியே களைச்சு வரான். இதுதான் டெய்லி நடக்குது. இதை யாக்கோபு டெய்லி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஓ, இவன் வேட்டைக்கு போய் நல்லா களைச்சு வரான். அந்த டைமை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். இவன் என்னைக்கு வீக்கா இருக்கிறானோ அப்ப இவனை யூஸ் பண்ணிக்கணும், அவனை மேற்கொண்டு யூஸ் பண்ணி. விசாஸ் பாருங்க, இப்படிதான் ட்ரை பண்ணுவான். இவன் ஸ்ட்ரென்த்தா இருக்கும் போது அவனை ஒண்ணும் பண்ணல, எப்ப இவன் வீக்கா இருப்பான் அந்த நேரத்தில் அவனை தட்டலான்னு சொல்லிட்டு யாக்கோவை பிளான் பண்றான். பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி கவனிக்கலாம், இவன் வேட்டைக்கு போய் நல்லா வேட்டையாடி வேட்டையாடி களைச்சு டெய்லி வருகிறதை பார்த்துட்டான். சரி, அந்த டைம்ல இவனை கரெக்டா தட்டிடணும். அவன் ஒரு நாள் அதே போல வழக்கம் போல அவன் வேட்டையாடி கொண்டு களைத்து வரும்பொழுது இவன் சிவப்பான கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி சமைத்து கொண்டிருக்கிறான், அவனை டெம்ப்ட் பண்றான். அவன் பார்த்த உடனே அந்த அப்படியே டயர்ட்ல வரும்போது ஏதாவது கிடைச்சா சாப்பிடணுன்ற ஒரு லெவல்ல அப்படி வரும்போது நல்ல அழகான சிகப்பு கலர்ல அருமையான ஒரு கூழ் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, பார்த்தாலே ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. அப்படி அழகா ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். உடனே இவன் என்னத்தை எதிர்பார்த்து அவரை ரெடி பண்றானோ அதே அவன் கேட்கறான். அவன்கிட்ட வந்து இந்த கூழில் எனக்கு விட்கொடு என்று சொல்லி அவனுக்கு கேட்கிறேன், இந்த கூடில் நான் சாப்பிட கொஞ்சம் தான் இழைத்திருக்கிறேன் என்றான். கேட்ட உடனே இந்த யாக்கோபனுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம 31 வசனத்தில் உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்றுப்போடு, அப்புறம் இல்ல இன்று எனக்கு விற்றுப்போடு, இன்னைக்கு கொடுங்கிறான். திருப்பி அவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். இன்று உடனே. அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த யாக்கோபுடைய கவனம் நாளைக்கு இல்ல, எப்ப வீக்கா இருக்கிறானோ அந்த நேரத்தில் அவனை தட்டுகிறதற்கு பிளான் பண்ணி அவன் செஞ்சு வச்சிருக்கிறான். எனக்கு அந்த கூழை கொஞ்சம் கூடுன்னு இன்று அதை எனக்கு விற்று, எனக்கு அதை உன் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடு, இன்றைக்கு அதை விற்று போடு, இன்னைக்கே அதை எனக்கு கொடுத்துரு. நம்ம என்னைக்கு கொஞ்சம் வீக் ஆகிறோமோ அன்றைக்கு பிசாசு நம்மை தட்டி விடுவான், அன்றைக்கே தட்டிடுவான். புரியுதா உங்களுக்கு? தேவ பிள்ளைகள் ஒரு நாள் கூட ஸ்பிரிச்சுவலா வீக்கா இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு நாள் கூட நீங்க ஸ்பிரிச்சுவலா வீக்கா இருக்க கூடாது. நம்ம நம்ம சாதாரண மனுஷன் சரி இன்னைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு இல்ல இல்ல இல்ல. ஒரு நாள் நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா அந்த நேரத்துல பார்த்து உங்களை தட்டி விடுவான். பார்த்துட்டு இருப்பான் என்னைக்கு இவன் வீக்கா இருக்கிறான், என்னைக்கு இவன் ஜெபிக்காம இருக்கிறான், என்னைக்கு இவன் பைபிள் படிக்காம இருக்கிறான், என்றைக்கு இவன் கர்த்தரையே மறந்து அப்படியே சொந்த காரியத்திலையும் ஃப்ரெண்ட்ஸ் மத்த காரியத்திலேயே போயிட்டு இருக்கிறான், என்றைக்கு இவன் வீக்கா இருக்கிறான்னு பார்த்து டக்குன்னு தட்ட பார்ப்போம். இன்றைக்கு எனக்கு விட்டு போடு, ஏன்னா நாளைக்கு நாம ரெடி ஆயிடுவான், நாளைக்கு நான் கிடைக்காது மிஸ் ஆயிடும், இன்னைக்கு தான் ரைட் டைம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னைக்கு நம்ம வீக் ஆகிறோம்னு பிசாசு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இப்பொழுது இந்த ஏசா சொல்றது பாத்தீங்கன்னா நல்லா போய் மாட்டிக்கிட்டான். அவன் சொல்றத காரியம் பாருங்க, அதற்கு ஏசா நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு, இப்ப இந்த கூளை குடிக்கலன்னா நான் செத்து போயிடுவேன், செத்து போன பிறகு சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு என்ன பிரயோஜனம், அது வேஸ்ட். அதனாலே நான் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்டாவது உயிரோட நான் சாப்பிட்டாவது சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துறேன். இப்ப பாத்தீங்கன்னா இவன் வீக்கா இருக்கிற இந்த சூழ்நிலையில லாக் ஆயிட்டான் கம்ப்ளீட்டா. சேஷ்டபுத்திர பாகத்தை காப்பாத்திக்கணும் அப்படி நினைச்சான்னா உயிரே போயிடும், உயிர் போன பிறகு அதை வச்சு என்ன பிரயோஜனம், இல்லன்னா சேஷ்ட உயிரை காப்பாத்திக்கணும் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தாகணும். எப்படியும் அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டு விட்டான். பாத்தீங்களா என்ன ஒரு கார்னர்ல போய் மாட்டிட்டான் பாருங்க. நம்ம லைஃப்ல என்னைக்குமே பிசாசு பாப்பான், நம்ம எப்ப வீக்கா இருக்கும் பொழுது எந்த பக்கமும் தப்பிக்க முடியாத ஒரு கார்னர்ல கொண்டு போய் லாக் பண்ணிடுவான், தப்பிக்கவே முடியாது. உயிரோடு இருக்கணும்னா சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துரு, இல்லன்னா சேஷ்டபுத்திர நீ இல்லைனாக்கா நீ செத்து போயிடுவேன், அப்போ சேஷ்டபுத்திர பாகம் போச்சு. அப்படி ஒரு கார்னர்ல கொண்டு போய் லாக் பண்ணி விட்டுட்டான். ஆனால் இந்த சூழ்நிலையிலே இந்த ஏசா உயிரே போனாலும் பரவாயில்ல நான் சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு இருக்கணும்ன்ற மாதிரி அவன் நின்று இருக்கணும். நமக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, பரலோகத்தை மட்டும் நம்ம இழந்துடக்கூடாது, அப்படிதான் நம்ம நிக்கணும். ஆனால் இந்த யாக்கோ இந்த ஏசாவை பார்க்கும் பொழுது தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு பயிற்றங்கூளை கொடுத்தான், தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு அவன் விற்று போட்டு விட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சேஷ்டபுத்திர பாகத்தை காப்பாத்திக்கணும், பரலோக நிச்சயத்தை ரொம்ப ஜாக்கிரதையை காப்பாத்திக்கணும். எதை இழந்தாகிலும் உயிரே போனாலும் பரலோக நிச்சயம் மட்டும் நமக்கு போயிடக்கூடாது. ஒரு அற்ப காரியத்திற்காக பரலோக நிச்சயத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பணத்துக்காகவும் மற்ற எத்தனையோ காரியங்களுக்காக பெரிய பெரிய ஊழியம் செய்தவர்கள் கூட பணத்துக்காக மற்ற எத்தனையோ காரியங்களுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை சுலபமாய் விற்று போட்டு விடுகிறார்கள். அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமான காரியம். இந்த உலகத்துல நாளைக்கு கண்ண முன்னா எங்க போவோன்றது தெரியாமல் பணத்துக்காக மற்ற காரியத்துக்காக எல்லா விதமான தவறான காரியங்களிலே போய் கடைசியில சேஷ்டபுத்திர பாகத்தை பிசாசு விரிக்கிற அழகானத வலையில போய் மாட்டிக்கிறான், சிம்பிளா போய் மாட்டிக்கிறான். ரொம்ப கவனமா இருக்கணும். என்றைக்குமே சொல்றேன் தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட நீங்க வீக்கா இருக்காதீங்க. அதுதான் நான் சொல்றேன், உங்களுடைய வீக்கான டே தான் பிசாசுக்கு டார்கெட் பண்ற நாள். என்னைக்கு நீங்க வீக்கா இருக்கிறீங்களோ அந்த நாள் அவன் கரெக்டா யூஸ் பண்ணுவான். அதனால ஒரு நாள் கூட இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம், என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் ஸ்பிரிச்சுவலா வீக்கா இருக்க மாட்டேன். இதுல கரெக்டா இருங்க, ஒரு நாள் கூட நான் ஸ்பிரிச்சுவலா வீக்கா இருக்க மாட்டேன். பிசிக்கலா வீக்காக நான் இருப்பேன், ஆனா ஸ்பிரிச்சுவலா ஒரு நாள் கூட நான் வீக்கா இருக்க மாட்டேன். எப்பவுமே நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், டெய்லி நான் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னைக்கு வீக் ஆகிறனோ அன்னைக்கு அவன் தட்டிடுவான். ஒரு நாள் கூட நான் வீக்கா இருக்க கூடாது, இதுதான் முக்கியமானது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். இதற்கு வேதத்தில் இன்னொரு எபிரேய நிருபத்தில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 12:16-17 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் 12:16-17
ஒருவனும் வேசி கள்ளனாகவும்
ஒருவேளை
போஜனத்துக்காக
தன்
சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட
தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட
ஏசாவை போல,
ஏசாவை போல
சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும்,
சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும்
எச்சரிக்கையாயிருங்கள்,
எச்சரிக்கையாயிருங்கள்.
ஏனென்றால்,
ஏனென்றால்
பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும்,
பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும்
ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள்,
ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள்.
அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும்,
அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும்
மனமாறுதலை காணாமற் போனான்,
மனம் மாறுதலை காணாமல் போனான். பாரு, எபிரேய நிருபத்தில் அதற்கு என்ன கொண்டு வந்து நிக்க வைக்கிறார் பாருங்க, அந்த சம்பவத்தை இங்கே கொண்டு வர. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாயும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக, அற்ப காரியத்திற்காக ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட அந்த ஏசாவை போல இருக்காதீங்க. ஏன்? ஏனென்றால் பின்னால் அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காண முடியல. இந்த மனம் மாறுதல் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. இது நல்லா தெரியும். இந்த வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. இந்த 17 வசனம் ரொம்ப ஆழமான வார்த்தை. மனம் மாறுதலுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஒருவன் கர்த்தரை விட்டு விலகினால், தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினால், ஒரு ரேஞ்சில் இருக்கும் பொழுது அவனால் மனம் மாறி வந்து நின்னுட முடியும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேல போயிட்டானா அவனால் மனம் மாறவே முடியாது. மனம் மாறுதலை காணாமல் போனான். ரிப்பண்டன்ஸ் வராது. உண்மையாகவே அவன் கர்த்தரோடு வந்து ஒப்புரவாகவே முடியாது. அந்த ஒரு உண்மையான ஆண்டவரோடு வந்து ஐக்கியமாக கூடிய காரியம் அவனால முடியவே முடியாது. ஒரு லெவலுக்கு மேல போயிட்டான், திருப்பி வந்து கர்த்தரோடு அட்டாச் ஆகவே முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு விழுது நாளைக்கு எழுதிச்சுட்டா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தவறும் போது, கொஞ்சம் பலவீனமாக, கொஞ்சம் ஷேக் ஆகும் போது அடுத்த நாள் ஸ்டடி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படியே விட்டு விட்டால் கடைசியில திரும்பி வந்து ஆண்டவரோடு ஐக்கியமாகிறது சாத்தியமே இல்லாமாயிடும். நான் எத்தனையோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை பேருடைய பார்த்திருக்கிறேன், திரும்பி வர நினைச்சாங்கன்னா வரவே முடியாது. எவ்வளவு தூரம் தேடியும் கண்டுபிடிக்கவே முடியாது. என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து எனக்கு ஒரு நண்பன் சூளைமேட்டில் இருந்தான். அவன் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். அப்படி இருக்கும் பொழுது சின்ன வயசுல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதன் பிறகு எங்களுக்குள்ள அப்புறம் சந்திக்கிற அவ்வளவு சந்தர்ப்பம் இல்லை. அவன் சர்ச்சுக்கெல்லாம் போவான் வரும் அப்படியெல்லாம் இருந்தான். எனக்கு அந்த காரியங்கள் கூட நான் இல்லாமல் வளர்ந்தேன். அதன் பிறகு பல வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் என்னை ரட்சித்தார். அதன் பிறகு நான் ஒரு நாள் இங்கே வெளியே போவதற்காக நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் நான் பிளாட்ஃபார்முக்கு வந்தேன். டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயினில் ஏறி இங்கே போடும், அதுக்காக நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் வந்தேன். வரும்பொழுது அவனை தற்செயலாய் பல வருஷத்துக்கு பின்னால் ரோ ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் பார்த்தேன். பார்த்த உடனே ரொம்ப கேப், ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பார்க்குறேன். பார்த்த உடனே எப்படி இருக்கிறேன்னு அவன் கிட்ட போகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லிருந்து எங்கே போனாலும் என் கையில் பைபிள் இருக்கும். பைபிள் இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டேன். எப்பவுமே பைபிள் வச்சிருக்கேன். அப்போ நான் கையில் பைபிளோட தான் போகிறேன். எங்கேயோ வெளியில் சாதாரண மதம் போட்டால் கையில் பைபிள் வச்சிருக்கிறேன். அப்போ அவங்ககிட்ட இப்போ எப்படி இருக்குன்னு கிட்ட நான் நெருங்கி போகும்போது பார்த்தேன், அவன் கையில் சிகரெட் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு பார்த்தேன், ஓ இவன் இந்த லெவலில் இருக்கிறான், கையில் இருக்கிற சிகரெட்டை பார்த்த உடனே நான் முடிய மாட்டேன் இந்த லெவலில் இருக்கான் சரின்ட்டு. நான் டிக்கெட் வாங்க போகும்போது கொஞ்சம் இரு போயிடாத, நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி கையோட இப்படி எடுத்துகிட்டு போயிட்டேன் டிக்கெட் கவுண்டருக்கும். ஏன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, இவனை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் அவனை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்போது அவன்கிட்ட பேசினேன். என்னடா நீ ஒரு கிறிஸ்டியனாக இருந்த இப்படி இருக்கிற, கடைசியில் இருந்துட்டு என்ன சிகரெட்லாம் பிடிச்சிட்டு இருக்கிற, நீ வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, கர்த்தர் உண்மையாக தேடணும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பிச்சோன்னு அவன் என்னை பார்த்து அப்படியே சிரித்தான். சிரிச்சுட்டு அவன் என்னை பார்த்து சொன்னான், ஏய் நீ இன்றைக்கி தான்டா பைபிள் தூக்குற. அவன் என்னை பார்த்து சொன்னான், நீ இன்றைக்கி தான்டா பைபிள் தூக்குற, நான் என்னைக்கோ பைபிள் தூக்கியிருக்கேன்டா அப்படின்னா. எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் ஏதோ சும்மா சர்ச்சுக்கு போனதை சொல்கிறான் போட்டுக்கு நினச்சிட்டு நீ அப்படியெல்லாம் இல்லடா, பைபிள் தூக்கிட்டு சாதாரணமா சொல்லாத, ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்டின் லைஃப்ன்றது வேற அப்படின்னு அவன் சொன்னா, உனக்கு முன்னால எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா தெரியும்னு சொல்லிட்டு அவன் சொன்னா, நான் எம்சிசி ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன், படிக்கும் பொழுதே கர்த்தர் என்னை ரட்சித்தார்னா, ரட்சித்தார்ன்ற வார்த்தையெல்லாம் சொல்லிட முடியாது, கர்த்தர் என்னை அப்ப என்ன ரட்சித்தார்னா. அதன் பிறகு நான் லயலா காலேஜ் தான் நான் படித்தேன் அப்படின்னா, சரி. அவன் படித்தபொழுது அவனுடைய கூட இருந்த நண்பர்கள் ஒரு சிலருடைய பெயர் எனக்கு சொன்னான். அந்த நாட்களில் நானும் ரட்சிக்கப்பட்ட புதுசு. அப்போ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் நல்ல ப்ரேயர் ஃபெலோஷிப்புக்குள்ள எனக்கு ஒரு லிங்க் இருந்துச்சு. நல்ல ஆவிக்குரிய சகோதரர்கள், அன்னைக்கு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆவிக்குரியவர்களாக இருந்தவங்க பல காலேஜஸ்ல இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு ஐக்கியம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் அடிக்கடி கூடி ஜெபிக்கிற ஒரு செட்டப் இருந்துச்சு. அப்போ அவங்க ஒரு சிலருடைய பெயரை சொன்னான். அந்த பெயரெல்லாம் அவங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆவிக்குரிய உலகத்தில் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அசோக் கேரன் உனக்கு தெரியுமா அப்படின்னா, அசோக் கேரன் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, முந்தையெல்லாம் இப்பதான் அந்த விஸ்வநாதன் ஆனந்த் வந்து ஃபேமஸ் ஆயிட்டார். அதுக்கு முன்னால மேனுவல் ஆரோன் அப்படின்னு ஒருத்தர் செஸ்ல ஒரு ஃபேமஸ் ஃபிகர் இருந்தார். அவர் ரொம்ப பெரிய ஆள் அந்த காலத்தில். அவருடைய பசங்க அவங்களாம் விசுவாசி, அவர் மேனுவல் ஆரோன் படிச்சதை தெரிஞ்சிருக்கும். ஸ்போர்ட்ஸ் காலமில் வரும், ஹிந்து பேப்பர்ல அவர் ஆர்டிகல் ரெகுலரா வரும். மேனுவல் ஆரோன் அவருடைய பையன் தான் அசோக் கேரன். அவெல்லாம் நல்ல விசுவாசி, நல்லா ஜெபிப்பான், ஸ்பிரிட்ஃபுல்லா ஜெபிக்கிறவங்க. லயலா காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க, நல்ல ஜெபிக்கிற பசங்க. இவன் பேரெல்லாம் சொல்றான், சொல்லி இவெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது மட்டும் இல்ல, இந்த அசோக் கேரனை ரட்சிப்புகளை நடத்தினதே நான் தாண்டா அப்படின்னா, எனக்கு பகீர்னாச்சு. இவன் மூலமா ரட்சிக்கப்பட்டவன் அவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருக்கான் அந்த பையன். ஆனா இவன் இப்படி இருக்கிறான், எனக்கு ஏன் அப்ப இப்படி சொல்றே, நீ இவ்வளவு தூரம் கர்த்தர் கூட இருந்திருக்கிற, இவ்வளவு தூரம் இவங்களெல்லாம் ரட்சிப்புகளை நடத்தி இருக்கிற, அவங்க எல்லாம் இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, ஆனா நீ வந்து ஏன் இப்படி ஆன? அப்ப அவன் சொல்ற, நான் ஒரு எம்என்சில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஒர்க்கிங் 24 hours a day, 7 days a week. நான் பெரிய பெரிய பார்ட்டிஸ் அட்டன் பண்ணணும், அந்த ஹோட்டல்ஸ்ல போகணும், அவங்கள பெரிய கிளைண்ட்ஸ் பார்க்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், வேற லெவல்ல பேச ஆரம்பிச்சிட்டான். அதனால நான் இப்படிதான்டா இருக்கணும், இப்படி இருந்தாதான் மிங்கிள் ஆக முடியும், இல்லைன்னா முடியாது. நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு போனா ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுவாங்க, நான் குடிச்சுதான் ஆகணும். சிகரெட் ஆஃபர் பண்ணுவாங்க, நான் குடிச்சுதான் ஆகணும். நான் இதெல்லாம் தொட மாட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அங்க மிங்கிள் ஆக முடியாது. இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் நான் வந்து இருக்க முடியாது, நான் ரொம்ப பிஸி, நான் இப்படிதான் இருந்தாகணும். இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு நான் வேற ஸ்டேட்ல இருப்பேன், டிராவல் பண்ணிட்டே இருப்பேன், ரொம்ப பிஸியா இருக்கிறேன், நான் இப்படிதான் இருந்தோம், என் லைஃப் இப்படிதான் இருந்தாகணும் அப்படி ரொம்ப கேஷுவலா அவன் சொல்லிட்டான். சரி, நாம வீட்டு அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டேன், இவட்டு இப்ப பேசுறது பிரயோஜனம் இல்லைன்னு வீட்டு அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கே வஹாப் ஸ்ட்ரீட்ல தான் அவனுடைய வீடு இருந்துச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் அவன் வீட்டுக்கு போய் 6:30 வீட்டுக்கு கதவு தட்டினேன். எழுப்பி தூங்கிட்டு இருந்தான், எழுப்பி என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் திரும்பி நான் வரேன், எங்கூட நீ சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு. அவன் வந்து, சரி நீ கிளம்பி போட, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னா, சரி நான் வந்துடுவான்ற நம்பிக்கை கிளம்பி போனேன். சர்ச்சுக்கு வந்துடுவான்னு போயிட்டேன், வரல. சரி, இன்னைக்கு மிஸ் ஆகி போச்சு. அடுத்த வாரம் அதே போல காலையில் போய் சர்ச்சுக்கு போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவனை எழுப்புவேன். எழுப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருவேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சர்ச்சுக்கு போகலாம் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எழுப்புறோன்னா, சரி நான் வரேன் அப்படின்வான். அப்புறம் எழுந்து சரி நீ போயிட்டு பின்னாடி வரேன்னுவான், வரமாட்டான். இப்படியே சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு 15 தடவையாவது நான் போய் ஏமாந்துருப்பேன், 10-15 தடவை ஏமாந்துருப்பேன். கடைசியிலே நான் சரி வெறுத்து போய் விட்டுட்டேன். சரி இவனுக்கு வரதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, விட்டுட்டேன், ஜெபம் பண்ணிட்டு விட்டேன். அப்போ ஒரு நாள் ஆச்சு, அதுக்கு பிறகு சில மாசம் ஆச்சு. ஒரு நாள் நான் இருந்த அந்த சர்ச்சுக்கு அவன் தேடிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தான். ஓடி வந்து எங்கிட்ட சொன்னான், ஏ எனக்காக ஜெபம் பண்றா, எனக்காக ஜெபம் பண்ணு. என்னென்ன, நான் ஒரு இடத்துல பணம் விஷயத்துல போய் ஒரு இடத்துல கொடுத்து, சில தப்பான விஷயத்துல பணங்களை மல்டிப்ளை பண்றதுல இதில் போய் கொடுத்து, அதுல நான் மாட்டிக்கிட்டேன்டா, என்னை தேடுறாங்க, என்னை பிடிக்கிறதுக்கு தேடுறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணு, எனக்காக ஜெபம் பண்ணு அப்படின்ட்டு நிக்கிறான் வந்து. சரி வா நம்ம ஜெபிக்கலாம். நான் இருந்த சர்ச்சில் மாடியில், மொட்டை மாடியில் கூட்டிட்டு போயிட்டு உட்காந்து, நீ இன்னைக்கு கத்தலையில் இன்னைக்கு இந்த நேரத்தில் உன் முழுசும் ஒப்புக்கொடுறா அப்படின்னு. சரின்னு ஜெபிக்கிறான், பாவரிக்க பண்ணு, ஜெபம் பண்ணு. ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சு அவனை உட்கார வச்சு பாவரிக்க பண்ண வச்சு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குது, ஐயோ எனக்கு என்னால ஜெபிக்கவே எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா, சரி இன்னொரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு அரை மணி நேரம் அவனை ஜெபிக்க வச்சு பாவரிக்க பண்ணு, இப்போவாது கத்தட்ட ஒப்புரவாகு, இன்னும் ஜெபிக்கிறான், ஒரு அரை மணி நேரம் கூட சேர்ந்து பாவரிக்க பண்ணி பாக்குறான், இப்ப எப்படி இருக்கு, இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒரே பிளாங்கா இருக்குது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணு. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அவனை உட்கார வச்சேன் ஜெபத்துல. அது வரைக்கும் அதுக்கு பிறகு கூட அவனால கடைசி வரைக்கும் சொல்றான், என்னால கர்த்தரோட ஒப்புரவாகவே முடியல, ஆண்டவர் என்ன மன்னிக்கவே மாட்டார், என்னால கர்த்தரோட ஒப்புரவாக முடியல, என்னால மன்னிப்பு கேட்டாலும் இருதயம் கர்த்தருக்கு நேரம் போக முடியல, என்னால கர்த்தருக்குள் நிக்க முடியல என்று சொல்லிவிட்டு துக்கத்தோடு போயிட்டான், துக்கத்தோடு போயிட்டான். அவனால கர்த்தரோடு வந்து மறுபடியும் சேரவே முடியல, அப்படியே போயிட்டான், வந்த வண்ணமாகவே போயிட்டான். அதுக்கு பிறகு நான் அவனை பார்க்கவே முடியல. எதுக்கு சொல்றேன்னா, ஏசாவுடைய காரியம் அதுதான். ஆரம்ப ஸ்பாட்லனா சரியா வந்துடலாம், ஆனால் இவன் அதன் பிறகு ஆகாதென்று தள்ளப்பட்டான். அதன் பிறகு கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமலே போயிட்டான், கிடைக்கவே இல்லை, மறுபடி அவனுக்கு ரிப்பன் பண்ணவே முடியல. அதனால என்றைக்குமே தேவ பிள்ளைகள் ஒரு சின்ன தவறுனா உடனே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகி ஆண்டவர் இடத்துல வந்து சேர்ந்துடலாம், ஆனா கர்த்தரை விட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா மறுபடியும் வந்து ஆண்டவரோடு சேர்றதுன்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமான காரியம். மறுபடியும் சேர்றது ரொம்ப கஷ்டம். ஏசாவுக்கு அதுதான் வந்துச்சு. மறுபடியும் அவன் கண்ணீர் விட்டு கதறியும் அவனால் உண்மையா மனம் திரும்பவே முடியல. அவன் மனம் திரும்பலன்றதுக்கு ஒரு அடையாளமான ஒரு வார்த்தை, மூணாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். மறுபடியும் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும்,
என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரும்,
அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான்.
இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது இவன் யோசிக்கிறான், என்னுடைய தகப்பனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த யாக்கோபு எடுத்துட்டான், என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாள் ஒண்ணு வரும், அன்னைக்கு நான் இவனை கொண்டு போடுவேங்கிறான். துக்கிக்கிற நாள் வரும், எனக்கு என் தகப்பன் என்னைக்கு சாவரணம் பார்த்துட்டு அவர் சாகட்டும், இவனை க்ளோஸ் பண்ணிடுறேங்கிறான், அவர் இருக்கிற வரைக்கும் நான் ஒண்ணும் பண்ண வேண்டாம். பாருங்க, அவங்க அப்பாவுடைய சாவுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறான், எதுக்கு, இவனை கொலை பண்றதுக்கு. எவ்வளவு ஒரு கசப்பு இவன் உள்ளத்துல நிறைஞ்சிருச்சு பாருங்க, கசப்பு அவன் உள்ளத்தை நிறைச்சிருச்சு, அவ்வளவு தூரம் அவன் உள்ளத்தை அந்த கசப்பு நிறைத்து விட்டது. கசப்புன்றது ரொம்ப பெரிய ஒரு தவறான காரியம், ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் மோசமான ஒரு காரியம். இந்த கசப்பை குறித்து கூட இந்த எபிரேய நிருபத்தில் பாருங்க, திருப்பி அதே 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் அதிகாரத்தில் 15ஆவது வசனத்தில் 14-15 வாசிங்களா. 14-15
யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி
முளைத்தெழும்பி
கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும்
என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அப்படியே ஏசாவை குறித்து பேசிட்டு வர்றார். இந்த ஏசாவுக்குள் இருந்தது பாத்தீங்களானால் சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணது மட்டுமல்ல, கசப்பு இவனுக்குள்ள வேர் விட்டுச்சான். கசப்பு வேர் விட்டு இது அநேகரை தீட்டுப்படுத்துகிறது. கசப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையவே தீட்டுப்படுத்துகிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிறது கசப்பு. இந்த ஏசாவுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கசப்பு, ஒரு கொலைவெறி வந்துருச்சு. எங்க அப்பா என்னைக்கு சாவர் பார்க்கலாம், அன்னைக்கு நான் இவனை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு நினைச்சிட்டு, அவங்க அப்பாவுடைய சாவு நாளுக்காக மரண நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதனாலதான் யாக்கோபு அந்த யாப்போக்கு அதிகாரம் அவ்வளவு ஜெபிச்சதுக்கு ரீசனே அதுதான். ஏன்னா இந்த ஏசா எவ்வளவு கசப்பா இருந்தான் அவனுக்கு தெரியும், இவனை கொன்று போடுறதுக்கு அவன் அன்னைக்கு எவ்வளவு பிளான் பண்ணான்னு இவனுக்கு நல்லா தெரியும். அதனால யாக்கோபு அவ்வளவு பயந்தான். அதனால இந்த ஏசாவுக்கு பாருங்க அவ்வளவு தூரம் ஒரு கசப்பு எழும்பி ஒரு கொலை வெறியை அவனுக்கு தூண்டுச்சு. கொன்னே போட்டான், அவனை விடக்கூடாது, அவனை கொலை செய்யணும். எங்க அப்பா சாகட்டும், அன்னைக்கு நான் கொலை பண்ணிடுறேன். அதனாலதான் அந்த தாய் ரெபேக்காள் கூட அவனை அந்த நேரத்தோட்டு ஊரை விட்டு வெளியில துரத்தி விட்டான். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு கொலை வீட்டில் நடந்துடும் தெரியும், அது நடந்துடும் தெரியும். அதனாலதான் ரெபேக்காள் கூட தன் பையனை காப்பாத்துறதுக்கு யாக்கோபை தன் சகோதரன் விட்டு கோடி போக சொன்னான். அதான் அதனாலதான் அது நடந்துச்சு. அதெல்லாம் அவ்வளவு ஒரு கசப்பு இருந்துச்சு, அவனுடைய கசப்பு அவ்வளவு பயங்கரமா இருந்தது. ரெபேக்கா சென்ஸ் பண்ணி தான் அவனை விரட்டி விட்டான், சீக்கிரம் ஓடி போய் துரத்தி விட்டான். கசப்புன்றது பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு பாவம். எபேசியர்களுடைய நிருபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கசப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியம். 30:34 வாசிக்கலாம், வாசித்து நாம் ஜெபிக்கலாம்.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று,
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
முத்திரையாக பெற்ற,
முத்திரையாக பெற்ற
தேவனுடைய பரிசுத்த ஆவியை,
தேவனுடைய பரிசுத்த ஆவியை
துக்கப்படுத்தாதிருங்கள்,
துக்கப்படுத்தாதிருங்கள்.
சகலவிதமான கசப்பும்,
சகலவிதமான கசப்பும்,
கோபமும்,
கோபமும்,
மூர்க்கமும்,
மூர்க்கமும்,
கூக்குரலும்,
கூக்குரலும்,
தூஷணமும்,
தூஷணமும்,
மற்ற எந்த துர்க்குணமும்,
மற்ற எந்த துர்க்குணமும்
உங்களை விட்டு நீங்க கடவுது,
உங்களை விட்டு நீங்க கடவுது.
ஒருவருக்கொருவர் தயவாயும்,
ஒருவருக்கொருவர் தயவாயும்,
மன உருக்கமாயும் இருந்து,
மன உருக்கமாயும் இருந்து
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல,
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல
நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்,
நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கசப்புதான் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தும். இந்த ஆவியானவரை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பல முகங்கள் உண்டு. அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜபிக்கிறவர், அவர் நம்மை சகல சத்தியத்திலும் நம்மை வழி நடத்துகிறவர், அவர் நமக்காக பரிந்து பேசுகிற பல முகங்கள் உண்டு. ஆனா இந்த இடத்துல, இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த ஆவியானவரை குறித்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த இடத்துல அவரை பத்தி என்ன சொல்லுது, உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. துக்கப்படுத்துறது சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இதெல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்தும். உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவரை நீங்க துக்கப்படுத்திட்டீங்கன்னா எப்படி நீங்க பரலோகம் போய் சேருவீங்கிறார். உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறவரை நீங்க வேதனைப்படுத்தினீங்கன்னா எப்படி பரலோகம் போக முடியும்னு கேட்கிறார். அதுதான் இங்க சொல்ல வர. அதனால தேவ பிள்ளைகள், நமக்கு சிரேஷ்ட புத்திரவாகும் பரலோக ராஜ்யம், அது போய் சேரணும்னா கசப்பு கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஏசாவுக்குள்ள கசப்பு வந்துருச்சு. முதலாவது பொருளாசை அவனுக்குள்ள நிறைவா இருந்துச்சு. இரண்டாவது சிரேஷ்ட புத்திரவாகத்தை அசட்டை பண்ணுகிற சுபாவம் அவனுக்கு இருந்துச்சு. மூணாவது தன் சகோதரனையே கொலை பண்ணக்கூடிய ஒரு கொலை வெறி, அந்த கசப்பு அவனுக்குள்ள அவ்வளவு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துதான் ஆண்டவர் ஒட்டு மொத்தமா சொல்றாரு, ஏசாவை நான் வெறுத்தேன்கிறார். ஆண்டவர் வெறுக்கக்கூடிய மூணு சுபாவம் ஏசாவுக்குள்ள இருந்துச்சு. ஒன்று உலக ஆசை, இரண்டாவது நித்தியத்தை குறித்த ஒரு கவனம் இல்லாமல் அதை அசட்டை பண்ணுகிற சுபாவம், மூணாவது ஆண்டவர் வெறுக்கிற துக்கப்படுகிற கசப்பு. இந்த மூணுமே ஏசாவுக்குள் இருந்ததுனாலதான் ஆண்டவரால் அவனை நேசிக்க முடியவில்லை. யாக்கோபை நேசித்த ஆண்டவருக்கு ஏசாவை நேசிக்க முடியல. யாக்கோபை சிநேகித்தவர் ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றார். அதனால் ஆண்டவர் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஜெபிக்கலாம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி சிநேகித்தீர்? யாக்கோபு ஏசாவுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஏன் ஆண்டவர் இந்த ஏசாவை வெறுக்கணும்? இவனும் ஒரு தகப்பன் தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் தானே. ஆனால் ஒருத்தனையே ஆண்டவர் நேசிக்கிறார், ஒருத்தனை வெறுக்கிறார். ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆனால் அவரே நேசிக்க முடியாத சில காரியங்கள் வரும்போது அவரே வெறுக்க வேண்டிய ஒரு நிலைமை வருது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஏசா மூத்தவனாய் பிறந்ததினாலே அவனுக்கு சிரேஷ்ட புத்திரபாக சொந்தமாயிருந்தது. நாம் மறுபடியும் பிறந்ததினாலே நமக்கு சிரேஷ்ட புத்திரபாகமாகிய பரலோகம் சொந்தமாயிருக்கிறது. ஏசாவுடைய வாழ்க்கையில் முதலாவது காரியம், அவன் வேட்டையில் வல்லவனாயிருந்து வன சஞ்சாரியாயிருந்தான், ஆண்டவரை குறித்து நினைக்கிறதுக்கு அவனுக்கு நேரமே இல்லை. நம்ம நல்ல ஒர்க் பண்றதெல்லாம் நல்லதுதான், தப்பே கிடையாது. ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்க கூட முடியாமல் போகிறது தான், அது சரியில்லை. நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஆனா அதே நேரத்தில் ஆண்டவருக்கு ஒரு நேரத்தை கொடுக்க முடியாத நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். இந்த ஏசா முழுக்க 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 வேட்டையாடினான், களைச்சு போற அளவுக்கு வேட்டையாடினான். அவன் கூடாரத்தில் இருந்த ஆண்டவரை தேடவே இல்லை. உலக காரியங்கள் வேட்டையாடுறதே அவனுக்கு வாழ்க்கையா இருந்துச்சு. உலகத்திலே காரியங்கள், உலக காரியத்தை செய்வதே நமக்கு வாழ்க்கையாய் மாறிடக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும். இரண்டாவது பார்க்கும் பொழுது, இந்த ஏசா சிரேஷ்ட புத்திர பாகத்திற்கு சொந்தக்காரனா இருந்தும் பிறப்பி நிமித்தம் அவன் சொந்தக்காரன், அவன் அதை மேன்மையை உணராமல் ஒரு கோப்பை கோளுக்காக அதை சுத்தமாய் விற்று போட்டு விட்டான். இன்றைக்கும் பிசாசானவன் நம்ம என்னைக்கு வீக்கா இருக்கிறோம்னு பார்க்கிறான். அன்றைக்கு நமக்கு எதை வேணாலும் கொடுத்து நம்முடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை நம்மிடத்திலிருந்து பிடித்துக் கொள்வதற்கு, பிடுங்கிக் கொள்வதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகள் ஒருபோதும் நமக்குரிய பரலோக நிச்சயமாகிய அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஒருபோதும் அசட்டை பண்ணிடக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு என்ன கிடைச்சாலும் சரி, என்ன லாபமா இருந்தாலும் சரி, என்ன விதமான காரியங்கள் நமக்கு வருகிறதா இருந்தாலும் சரி, அது எதுவுமே பரலோகமாகிய சிரேஷ்ட புத்திர பாகத்திற்கு இணையாகாது. விற்று போட்டு விடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்தது இது பெரிய கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாவுக்கு கொஞ்சம் அப்படி முன்னால பிறந்ததுனால அவனுக்கு அது கிருபையாய் கிடைச்சது. அதே போல நமக்கும் கிருபையாய் நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால நமக்கு அந்த பரலோக நிச்சயம் கிடைச்சிருக்குது. ஆனால் அதை பிசாசு எப்படியாகிலும் தட்டி பறிக்க நினைப்பான். ஏமாந்துடாதீங்க. ஒரு நாள் கூட நீங்க ஸ்பிரிச்சுவலா வீக்கா இருக்காதீங்க. ஒரு நாள் நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க வீக்கா இருந்தீங்கன்னா அந்த நாளை தான் பிசாசு யூஸ் பண்ணிடுவான். தினமும் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், கவனமா இருங்கள். மூன்றாவது காரியம் பார்க்கும் பொழுது, இந்த ஏசா யாக்கோபு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான் என்றதுனாலே அவன் உள்ளத்தில் ஒரு கசப்பு, அது கொலைவெறியாக ரூபம் எடுத்தது. என் தகப்பனுக்காக துக்கப்படுகிற நாள் ஒன்று வரும், அன்னைக்கு நான் பார்த்துக் கொள்வேன், அன்றைக்கு நான் இவனை கொன்று போடுவேன். கொலைவெறி, அவ்வளவு கசப்பு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கசப்பான வேர் எழும்பியது இந்த ஏசாவுக்குள். இந்த கசப்பு ஒருத்தனுக்குள்ள இருந்தால் அது ஆவியானவரை துக்கப்படுத்தும். இந்த ஆவியானவர் தான் நம்மை பரலோகத்திலே சேர்க்கிறவர். அவரையே நாம் துக்கப்படுத்துவோமானால் எப்படி நம்மளால பரலோகத்துக்கு போய் சேர முடியும்? அதனாலதான் கசப்பு நமக்கு இருக்கக்கூடாது. யார் மேலேயும் கசப்பு, வைராக்கியம், கோபம் இருக்கக்கூடாது. அது இருந்தால் அது ஆவியானவரை துக்கப்படுத்தி பரலோகத்திற்கு செல்லுகிறதையே தடுத்து போடும். கவனமா இருக்கணும். இதனாலதான் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றார். இந்த மூன்று சுபாவங்களுக்கும் நாம் நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஏசாவை நீங்க வெறுத்தேன்னு சொன்னீங்க. அதற்கான காரணத்தை வேதத்திலே நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில நீங்க வெறுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் எங்க வாழ்க்கையில காணப்படாதபடி தகப்பனே எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கடைசி வரைக்கும் உமக்காக நின்று உடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய ஆசீர்வதி. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தர்